I travel to many parts of India.
இந்தியாவின் பல பகுதிகளுக்கு நான் பிரயாணம் செய்கிறேன்.
And now the world also.
இப்பொழுது உலகத்திலேயும் பல பகுதிகளுக்கு நான் பிரயாணம் செய்கிறேன்.
But I am happiest when I come to Tamil Nadu.
ஆனால் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது தான் நான் மிகவும் சந்தோஷமுள்ளவனாக இருக்கிறேன்.
More than any part of the world.
உலகத்தின் எந்த ஒரு பகுதியை காட்டிலும்.
That is the truth.
அதான் சத்தியம்.
And I don't go to other places and say the same thing there also.
போற இடத்துக்கெல்லாம் இப்படிதான் சொல்லிக் கொண்டிருப்பார் என்று என்ன
வேண்டாம். No, I speak the truth.
நான் உண்மைதான் பேசுகிறேன்.
I fear God and I will not tell a lie.
நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், ஆகவே ஒரு காலம் பொய் சொல்லுகிறதில்லை.
And so when I say I am happiest when I come to Tamil Nadu, it is the truth.
ஆகவே தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது நான் மிகவும் சந்தோஷமுள்ளவனாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொன்னால் அது சத்தியம், உண்மை.
Because for 30 years I have traveled to numerous places in Tamil Nadu for conferences.
30 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே கான்ஃபரன்ஸ்களுக்காக பல இடங்களுக்கு நான் பிரயாணம் செய்திருக்கிறேன்.
30 years ago we didn't even have one church in Tamil Nadu.
30 ஆண்டுகள் முன்பதாக தமிழ்நாட்டிலே ஒரு சபை கூட இருந்ததில்லை.
But God has raised up so many. God has raised.
ஆனால் தேவன் எவ்வளவு சபைகளை எழுப்பி இருக்கிறார்.
And it's always been a joy to me to go because there is a simple receptivity to God's word among the people in Tamil Nadu.
Tamil Nadu la irukkakudiya sagodara sagodrigal elimiyai kartharudaiya vaarthai yetrakolakudiya andha thaalmai irukkiradhai naan paarkiren.
And the other thing is that in so many other places I have so many problems with those churches but not in Tamil Nadu.
Pala idangalile Tamil Nadu thevara mantra idangalile sabigalukkulaga evlo prachanigal anal Tamil Nadu la appadi illai.
God has been very good to you.
Devan ungalukku mum nallavaraga irukkar.
We can't take credit for ourselves saying we are good people. We can say God is good to us.
நாங்கள் தான் நல்லவர்களாகவே இந்த மதிப்பை நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம் என்று சொல்ல முடியாது. தேவன் நமக்கு நல்லவராக இருக்கிறார், அவ்வளவுதான்.
Every good and perfect gift comes from above.
பூரணமான எந்த ஈவும் நன்மையான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வருகிறது.
Anything good that happens in us it is from above.
ஆகவே நம்முடைய மத்தியிலே நன்மையான ஒன்று நடக்கிறது என்று சொன்னால் அது மேலிருந்து தான் வருகிறது.
But we must not be satisfied with the past.
ஆனால் கடந்த காலத்தை நாம் இன்னும் நாம் திருப்திப்பட்டு விடக்கூடாது.
At every stage in our life there is the danger that we can look back and say oh I've done quite well so far.
நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலேயும் ஒரு ஆபத்து இருக்கிறது. ஒவ்வொரு நிலையிலேயும் நாம் பின்னிட்டு பார்த்து ஓஹோ நான் செம்மையாக நடந்திருக்கிறேன், நன்றாக இருந்திருக்கிறேன் என்று சொல்லி பெருமைப்படக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது.
That's what the devil wants you to do.
இதைத்தான் நீங்கள் செய்ய முடியாத பிசாசு விரும்புகிறான்.
He wants you to look back and see how well it has gone in your life so far.
என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு நாட்களாக எவ்வளவு செம்மையாக போயிருக்கிறது என்று நீங்கள் பின்னிட்டு திரும்பி பார்த்து பெருமைப்பட முடியாக சாத்தான் விரும்புகிறார்.
He wants you to look back and see oh what a lot I have accomplished for God so far.
நீங்கள் பின்னிட்டு திரும்பி நான் தேவனுக்காக எவ்வளவு பெரிய காரியங்களை சாதித்திருக்கிறேன் என்று சொல்ல முடியாக விரும்புகிறான்.
Or some of you elders how what a good church I have built.
உங்களில் சில மூப்பர்கள் சொல்லலாம், பின்னிட்டு பார்த்து எவ்வளவு நல்ல சபையை நான் கட்டியிருக்கிறேன், நல்ல சபைகளை கட்டியிருக்கிறேன் என்று.
I hope you can recognize the voice of Satan there.
அங்கே நீங்கள் சாத்தானுடைய சத்தத்தை அடையாளம் கண்டுகொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
Many years ago God taught me one thing.
அநேக ஆண்டுகள் முன்பதாக தேவன் எனக்கு ஒன்றை கற்றுக் கொடுத்தார்.
Never look back and congratulate yourself for what you have done for me.
ஒரு காலம் நீ எனக்காக செய்தைகளை பின்னிட்டு திரும்பி பார்க்கும் பொழுது உன்னை நீயே மெச்சிக்கொள்ள வேண்டாம், பாராட்டிக் கொள்ள வேண்டாம்.
You must forget about everything you have accomplished in your ministry till today.
இன்று வரை உன்னுடைய ஊழியத்தினாலே சாதித்த ஒவ்வொன்றையும் நீ மறந்து விட வேண்டும் என்று சொல்கிறார்.
If you want to remember something, remember your past failures.
கடந்த காலத்தை குறித்து ஏதாவது நீ எண்ணி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய வீழ்ச்சிகளை நீ நினைத்து பார்.
That will help you to repent and be merciful to others.
அது உனக்கு மனம் திரும்புவதற்கும் மற்றவர்கள் மீது இரக்கமாக இருப்பதற்கும் உதவி செய்யும்.
But don't look back at your successes and accomplishments.
ஆனால் கடந்த காலத்தை பின்னிட்டு திரும்பி பார்த்து உன்னுடைய சாதனைகளையும் வெற்றிகளையும் எண்ணி பார்க்க வேண்டாம்.
Do you feel that is a word for some of you sitting here?
இங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கு இன்று ஒரு வார்த்தை இருக்கிறது என்று நீங்கள் உணர்கிறீர்களா?
Many of us have to say that many things have gone well in our life.
நம்முடைய வாழ்க்கையில் அநேகரிலே அநேக காரியங்கள் செம்மையாக நடந்திருக்கிறது என்று சொல்ல முடியும்.
It's gone well with our families.
நம்முடைய குடும்பங்கள் செம்மையாக இருக்கிறது என்று சொல்ல முடியும்.
But I hope you fall down before God and say Lord it is all your mercy.
ஆண்டவரே அனைத்துமுறை இரக்கமே என்று நீங்கள் முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுவீர்கள் என்று நான்
நம்புகிறேன். I hope you don't compare yourself with others and say oh it's gone well with me but not with him.
மற்றவர்களோடு கூட உங்களை ஒப்பிட்டு பார்த்து அவர்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு செம்மையாக போகவில்லை, என்னுடைய வாழ்க்கையிலே காரியங்கள் செம்மையாக நடந்திருக்கிறது என்று நீங்கள் சொல்ல மாட்டீர்கள் என்று
நினைக்கிறேன். Let me show you the example of a very godly man.
மிகுந்த தேவபக்தியுள்ள மனிதனுடைய மாதிரியை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
The apostle Paul.
அப்போஸ்தலாய் பவுல்.
He was more wholehearted than all of us.
நம் எல்லாரை காட்டிலும் அவர் முழு இதயம் உடையவராய் இருந்தார்.
Philippians chapter 3.
பிலிப்பியர் 3 அதிகாரம்.
None of us have given up as much for Christ as he did.
அவர் கிறிஸ்துவுக்காக எழுந்ததை போல நாம் யாருமே இழக்கவில்லை.
He says in verse 7, everything that I counted it was gained to me, I gave up and has counted as loss for the sake of Christ.
பிலிப்பியர் 3 அதிகாரம் 7 வசனத்தில் சொல்கிறார், எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன்.
And he says, all those things I don't feel I've made a sacrifice.
இவன் எல்லாவற்றையும் நான் ஒரு தியாகம் செய்தேன் என்று நான் எண்ணுவதில்லை.
You know, sometimes we look back at our life and say, oh, I've made so many sacrifices for the Lord.
சில சமயத்திலே நம்முடைய வாழ்க்கையை பின்னிட்டு பார்க்கும் பொழுது நான் தேவனுக்காக எவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறேன் என்று எண்ணலாம்.
Paul made more sacrifices than you.
பவுல் உங்களை காட்டிலும் அதிகமாக தியாகங்களை செய்திருக்கிறார்.
He was beaten, imprisoned, suffered so many things.
அவர் அடிக்கப்பட்டார், சிறையில் அடைக்கப்பட்டார், எவ்வளவு பாடுகளை பட்டார்.
He gave up getting married for the sake of the Lord.
தேவனுக்காக திருமணம் செய்வதையும் கூட அவர் தியாகமாக எண்ணி அதை விட்டுவிட்டார்.
That's a very big sacrifice.
அது மிகப்பெரிய ஒரு தியாகம்.
How many people have you met to given up marriage for the sake of the Lord?
தேவனுக்காக திருமணம் செய்வதையும் விட்டுவிட்ட எத்தனை பேரை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள்?
And being beaten and imprisoned for the sake of Christ.
கிறிஸ்துவ நிமித்தமாக அடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர்கள்.
But he doesn't think of all those things.
ஆனால் அவர் அவைகளெல்லாம் எண்ணி பார்ப்பதில்லை.
He says in verse 9, all these things are loss compared to knowing Jesus.
கிறிஸ்துவை அறிகிற அறிவு நிமித்தமாக இவளெல்லாம் பார்க்கும் பொழுது அவைகளெல்லாம் ஒரு நஷ்டம் என்று சொல்கிறார்.
The most important thing in his life was to know Jesus Christ as a personal friend and Lord.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தனிப்பட்ட நண்பராக இரட்சகராக அறிந்து கொள்வதே என்னுடைய வாழ்க்கையில் பிரதானமான காரியம் என்று சொல்கிறார்.
I fear the danger with many of us is that we know people in the church.
நம்மிலே அநேகருடைய அபாயம் என்ன என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், சபையில் உள்ள மக்களை நாம் அறிந்திருக்கிறோம்.
We must know Jesus better than anybody in the church.
சபையிலே யாரை குறித்து நாம் அறிவதை காட்டிலும் அதிகமாக இயேசுவை நாம் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும்.
I want to know Jesus better than I know my wife and my children.
என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகளையும் அறிந்திருப்பதை காட்டிலும் அதிகமாக இயேசுவை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன்.
That's how Paul knew Jesus Christ.
இப்படி தான் பவுல் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்தார்.
His was not a Christian faith, it was a relationship with Jesus Christ.
அவருக்கு இருப்பது ஏதோ கிறிஸ்தவ மதம் விசுவாசம் அல்ல, அது இயேசு கிறிஸ்துவோடு கூட உள்ள ஒரு உறவு.
And in order to know Jesus, he says in verse 8, I have suffered the loss of everything.
அந்த இயேசு கிறிஸ்துவின் அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிவிட்டேன் என்று சொல்கிறார்.
He lost everything in his life.
அவருடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து விட்டார்.
And he says it's all rubbish so that I can gain Christ.
அவைகளெல்லாம் கிறிஸ்துவுக்காக நான் குப்பையாய் எண்ணுகிறேன் என்று சொல்கிறார்.
If you have suffered some earthly loss because of your following Jesus, can you say it's rubbish what I have lost?
இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிய நிமித்தமாக பூமிக்குரிய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை நீங்கள் இழந்து விட்டால் அது கிறிஸ்துவுக்காக அது நஷ்டமா இருக்குது, குப்பையா இருக்குது என்று சொல்ல முடியுமா?
Some of you have suffered coming out of non-Christian homes.
உங்களிலே ஒரு சிலர் கிறிஸ்தவர் இல்லாத குடும்பங்களிலே பிறந்து அதிலிருந்து வெளியே வந்தபடினாலே எவ்வளவு பாடுகளை சந்திக்கிறீர்கள்.
Can you say, oh, it's all rubbish, I've got something in Jesus Christ?
அவைகளெல்லாம் குப்பை, கிறிஸ்துக்குள்ளாக எனக்கு மேன்மையான ஒன்று இருக்கிறது என்று சொல்ல முடியுமா?
Christ is the real gold, all that was rubbish which I.
இவெல்லாம் குப்பை, கிறிஸ்துவே மெய்யான லக்கு என்று சொல்ல முடியுமா?
I want to say to you, don't meditate on what you have sacrificed for Christ.
கிறிஸ்துவுக்காக நீங்கள் எதை விட்டீர்களோ, தியாகம் பண்ணினீர்களோ அதை குறித்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டாம், தியானிக்க வேண்டாம்.
The more you think about that, the less you will value Jesus Christ.
எந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் விட்டவைகளை எண்ணுகிறீர்களோ அந்த அளவுக்கு குறைவாக கிறிஸ்துவை குறித்து நீங்கள் தியானிப்பீர்கள்.
Determine in your life that when the devil reminds you of what all you have sacrificed for Christ, you are not going to think about it.
கிறிஸ்துவுக்காக என்னெல்லாம் நீ தியாகம் பண்ணினாய் என்று சொல்லி உங்களுக்கு சாத்தான் வந்து நினைப்பட்டும் பொழுது அதை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டாம்.
I'm sure many times in your mind you think about the things you have lost because you became a disciple.
நீங்கள் ஒரு சிஷ்யனாய் மாறினபடினாலே இழந்த அநேக காரியங்கள் உங்கள் நினைவுக்கு வருகிறது என்று எனக்கு தெரியும்.
Maybe you lost some things because you left the denominations and came to our church.
சாபன சபைகளை விட்டுவிட்டு நம்முடைய சபைகளுக்கு வந்தபடினாலே நீங்கள் ஏதோ சில காரியங்களை இழந்திருக்கிறீர்கள்.
Don't let the devil remind you of that.
அதை குறித்து கூட சாத்தான் உங்களை நினைப்பூட்டுவதற்கு அனுமதிக்க வேண்டாம்.
If the devil reminds you,
அப்படி சாத்தான் உங்களை நினைப்பூட்டினால்,
and he'll do it,
அவன் செய்வான்,
say it is rubbish.
அது குப்பை என்று சொல்லு.
What I have found in Jesus,
நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எதை கண்டுபிடித்தேன்,
is such a treasure, all that is rubbish.
அதை பார்க்கும் பொழுது இவைகளெல்லாம் குப்பை, அது அவ்வளவு பெரிய பொக்கிஷம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பது என்று சொல்லு.
Not what you found in CFC.
CFC ல எதை கண்டுபிடித்துள்ளோம் என்பதல்ல.
No.
இல்லை.
In Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக.
If you know CFC better than you know Jesus Christ, something is wrong with you.
இயேசு கிறிஸ்துவ அறிவதை காட்டிலும் CFC சபை அதிகமாக அறிந்தீர்கள் என்று சொன்னால் உங்களிடத்தில் ஏதோ கோளாறு இருக்கிறது.
CFC was only like a postman who brought the message to you from Christ.
கிறிஸ்துவினிடத்திலிருந்து ஒரு செய்தி உங்களுக்கு கொண்டு வந்த ஒரு தபால்காரனை போல தான் CFC இருக்கிறது.
Yeah, we must be connected to Jesus.
நாம் கிறிஸ்துவோடு கூட இணைந்தவர்களாக இருக்க வேண்டும்.
This is my great burden that all of us will have a personal deep connection with Jesus Christ.
நாம் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆழமான நெருக்கமான ஒரு உறவு வைத்திருக்க வேண்டும் என்பதே என்னுடைய பாரமாக இருக்கிறது.
When I wake up in the morning before I get out of bed.
நான் காலையில் விழித்து படுக்கை விட்டு எழுவதற்கு முன்பதாக
I always talk to Jesus.
நான் எப்பொழுதும் இயேசுவோடு கூட பேசுகிறேன்.
I don't call it prayer. I talk to my bridegroom.
நான் அதை ஜெபம் என்று அழைப்பதில்லை. நான் என்னுடைய மனவாளனோடு கூட நான் பேசுகிறேன்.
That's very precious.
அது மிகவும் புனிதமானது.
I hope you do that.
நீங்களும் அதை செய்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
All of you.
நீங்கள் எல்லாரும்.
It's the best way to begin the day.
ஒரு நாளை ஆரம்பிப்பதற்கு இதுதான் மேன்மையான வழி.
You don't even have to get out of bed, kneel down, nothing.
நீங்கள் படுக்கை விட்டு எழுந்திருக்க வேண்டும் என்று தேவையில்லை. முழங்கால் படுக்க வேண்டும் என்றும் தேவையில்லை.
As soon as you wake up.
நீங்கள் விழித்த மாத்திரத்தில்
build your devotion to Jesus.
இயேசுவோடு கூட உள்ள அந்த நேச பக்தியை கட்டி எழுப்பிக் கொள்ளுங்கள்.
Don't let your connection with the church or people become more than your connection to Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவோடு கூட உள்ள உறவை காட்டிலும் உடைய நேசத்தை காட்டிலும் மக்களோட சபையோடு உள்ள நேசம் அதிகமாகி விட வேண்டாம்.
Jesus said eternal life is to know Jesus.
நித்திய ஜீவன் என்பது இயேசுவை அறிவது என்று இயேசுவே சொல்லி இருக்கிறார்.
It's very important.
மிக முக்கியம்.
It's good to esteem elder brothers and godly brothers.
மூப்பர்களையும் தேவபக்தியுள்ள சகோதரர்களையும் மென்மையாக எண்ணுவது நல்லதுதான்.
But not more than Jesus Christ.
ஆனால் இயேசுவை காட்டிலும் அதிகமாக அவர்களை எண்ணக்கூடாது.
We value an elder brother who can lead us to Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு மூத்த சகோதரரை நாம் மதிக்கிறோம்.
Lot of people loved Paul so much. Paul once said they would even pull out their eyes and give it to Paul.
என்னளவுக்கு பவுலை சில மக்கள் நேசித்தார்கள் என்று சொன்னால் பவுல் சொன்னார் எனக்காக உங்கள் கண்களை பிடுங்கி எறிய வேண்டும் என்று சொன்னாலும் கூட நீங்கள் எறிவதற்கு தயாராக இருக்கிறீர்கள்.
Imagine how much you must love a person to even pull out your eyes and give it to him.
கண்களையே பிடுங்கி ஒரு நபருக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நேசம் இருக்கும் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய நேசம் என்று எண்ணி பாருங்கள்.
That is how much the Galatian Christians loved Paul. We read in Galatians 4.
கலாத்தியர் 4 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் இந்த அளவுக்கு அதிகமாக பவுலை கலாத்தியர் நேசித்தார்கள்.
But Paul said I am concerned that you will be connected to Christ.
அல்ல பவுல் என்ன சொன்னார் தெரியுமா நீங்கள் கிறிஸ்துவோடு கூட தொடர்புடையவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கர்சனை.
And that is my burden also.
அதுதான் என்னுடைய பாரமாக இருக்கிறது.
We must not get so connected to the church that we lose our connection with Jesus.
இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கக்கூடிய தொடர்பை இழக்கக்கூடிய அளவுக்கு நாம் சபையோடு கூட தொடர்பு கொண்டிருக்க கூடாது.
All our backsliding comes because we are more connected to the church than to Christ.
கிறிஸ்துவை காட்டிலும் அதிகமாக சபையோடு கூட நாம் தொடர்பு கொண்டிருக்கிற அப்படினாலே தான் நம்முடைய பின்மாற்றமே ஆரம்பிக்கிறது.
We value the church, we value godly brothers, but Christ must be supreme.
நாம் சபையை மதிக்கிறோம், தேவபக்தியுள்ள சகோதரர்களை மதிக்கிறோம், ஆனால் நம்முடைய பிரதானமான மேன்மையான ஒரு உறவு தேவனோடு கூட தான் இருக்க வேண்டும். இயேசுவோடு கூட.
In our traditional Indian culture we are taught to respect our parents.
நம்முடைய இந்திய பாரம்பரிய கலாச்சாரத்திலே நம்முடைய பெற்றோர்களை மதிக்கும்படியாக கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறோம்.
That's right.
அது சரிதான்.
We value our brothers and sisters in our families.
நம்முடைய குடும்பங்களிலே இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்களையும் சகோதரிகளையும் அதிகமாக மதிக்கிறோம்.
We all love our children.
நம்ம எல்லாரும் நம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறோம்.
That's good.
அது நல்லதுதான்.
And 2000 years ago when Jesus lived in Israel that culture was very similar to the village culture of India.
2000 ஆண்டுகள் முன்பதாக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த கலாச்சாரம் இப்பொழுது இந்திய நாட்டிலே உள்ள கிராமங்களில் இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை போலவே இருந்தது.
That's really true.
அது உண்மையானுமே மெய்.
If you want to know the culture in which Jesus lived go to some village in India. It's the same culture.
இயேசு எந்த கலாச்சாரத்திலே வாழ்ந்தார் எந்த பண்பாட்டிலே வாழ்ந்தார் என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டுமானால் நீங்கள் இந்தியாவிலே உள்ளதன கிராமங்களுக்கு செல்லுங்கள்.
The girls are dressed modestly.
அங்கே ஸ்திரீகள் மிகவும் நாணமாக அவ தகுதியாக வஸ்திரம் அணிந்திருப்பார்கள்.
The type of culture you see in the cities that is not the culture in which Jesus lived.
பட்டணங்களிலே நீங்கள் பார்க்கக்கூடிய கலாச்சாரம் அது அல்ல இயேசு வாழ்ந்த கலாச்சாரம்.
But to such a culture Jesus said this.
ஆனால் அப்படிப்பட்ட கலாச்சாரத்திலே இயேசு சொல்கிறார்
If you want to follow me
நீ என்னை பின்பற்ற வேண்டுமானால்
you must love me more than you love your father.
உன்னுடைய தகப்பனை நேசிப்பதை காட்டிலும் என்னை அதிகமாக நேசிக்க வேண்டும்.
You must love me more than you love your mother.
உன்னுடைய தாயை நேசிப்பதை காட்டிலும் அதிகமாக என்னை நேசிக்க வேண்டும்.
You must love me more than you love your wife.
மனைவியை நேசிப்பதை காட்டிலும் அதிகமாக என்னை நேசிக்க வேண்டும்.
You must love me more than you love your children. உன்னுடைய
பிள்ளைகளை நேசிப்பதை காட்டிலும் அதிகமாக
You must love me more than you love all your family members.
உடைய குடும்ப அங்கத்தினர் எல்லாரையும் நேசிப்பதை காட்டிலும் அதிகமாக நீ என்னை நேசிக்க வேண்டும்.
You must love me more than you love all the brothers and sisters in the church.
சபையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை நேசிப்பதை காட்டிலும் அதிகமாக என்னை நேசிக்க வேண்டும்.
That is the number one condition to be a disciple of Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷனாக இருப்பதற்கு இதுதான் முதல் நிபந்தனை.
In the whole Old Testament, no prophet asked people to love God like that.
முழு பழைய ஏற்பாட்டிலேயும் பழைய உடன்படிக்கை காலங்களில் எந்த ஒரு தீர்க்கதரிசியும் ஜனங்களை இப்படியா இயேசுவை நேசிக்க முடியாது, தேவனை நேசிக்க முடியாது சொல்லவில்லை.
There was a commandment in the Old Testament to love God with all your heart.
தேவனை முழு இதயத்தோடு நேசிக்க வேண்டும் என்ற பிரமாணம் பழைய ஏற்பாட்டில் இருந்தது.
It meant this, but nobody explained it like this.
இதைத்தான் பொருள்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் இந்த விதத்தில் யாரும் அதை விளக்கி சொல்லவில்லை.
Only Jesus explained for the first time.
இயேசு முதலாவதாக அவர்தான் இதை விளக்கி சொன்னார்.
To love God with all your heart means this.
தேவனை முழு இதயத்தோடு கூட நேசிப்பது என்பது இதுதான் அதனுடைய பொருள்.
But in your heart you have no place for your father.
உன்னுடைய உள்ளத்திலே உன்னுடைய தகப்பனுக்கு இடம் இல்லை.
No place for your mother.
உன்னுடைய தாய்க்கு அங்கே இடம் இல்லை.
No place for your wife.
உன்னுடைய மனைவிக்கு அங்கே இடம் இல்லை.
No place for your children.
உன்னுடைய பிள்ளைகளுக்கு அங்கே இடம் இல்லை.
No place for your job.
உன்னுடைய வேலைக்கு அங்கே இடம் இல்லை.
Or your house.
உன்னுடைய வீட்டுக்கு.
Or anything on earth.
அல்லது பூமியில எந்த ஒரு காரியத்திற்கும் அங்கே உள்ளத்தில் இடம் இல்லை.
There's place only for Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே அங்கே இடம் இருக்கிறது.
And when you give a place like that to Christ in your life,
இது போன்ற ஒரு இடத்தை கிறிஸ்துவுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுப்பீர்களானால்,
I'll tell you something.
நான் உன்னை சொல்கிறேன்.
You will love your wife perfectly even if she is imperfect.
மனைவி பூர்ணமில்லாத ஒரு நபராக இருந்தாலும் நீங்கள் பூர்ணமாக அன்பு கூறுவீர்கள்.
Why do so many of you fight with your wives?
ஏன் அநேகர் மனைவியோடு கூட சண்டை போடுகிறீர்கள்?
Because you don't love Jesus with all your heart. That is the reason.
நீங்கள் இயேசுவை கிறிஸ்துவை முழு இதயத்தோடு கூட நேசிப்பதில்லை, அதுதான் காரணம்.
Why do so many of you fight with your husbands?
ஏன் அநேக மனைவிமார்கள் கணவனோடு கூட போராடுகிறார்கள், சண்டை போடுகிறார்கள்?
Because you don't love Jesus with all your heart.
அவர்கள் முழு இதயத்தோடு கூட இயேசுவை நேசிப்பதில்லை.
In the world they'll say it's because you don't love each other.
உலகத்தில் நீங்கள் ஒருவரும் நேசிக்காத அப்படினால சண்டை போடுகிறீர்கள் என்று
சொல்கிறார்கள். I say no.
நான் இல்லை என்று சொல்கிறேன்.
Because you don't love Jesus with all your heart.
நீங்கள் முழு இதயத்தோடு கூட இயேசுவை நேசிப்பதில்லை.
If you love Jesus with all your heart, you'll never fight with your husband or wife.
இயேசுவை முழு இதயத்தோடு கூட நேசிப்பீர்கள் என்று சொன்னால் கணவனோடு கூட சண்டை போட மாட்டீர்கள்.
Everything will go perfectly in your life if you say, Lord Jesus, I want to love you more than anyone on earth.
ஆண்டவரே, இந்த பூமியில் எந்த ஒரு நபரை காட்டிலும் அதிகமாக நான் உம்மை நேசிக்கிறேன் என்று இயேசுவிடத்தில் சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் சுமூகமாக நடக்கும்.
Jesus loved his father more than he loved his own disciples.
தன்னுடைய சொந்த சிஷ்யரை நேசிப்பதை காட்டிலும் அதிகமான ஒரு அன்பினாலே இயேசு பிதாவை நேசித்தார்.
That's why when one of his close disciples Peter said to him, don't go to the cross.
ஆகவே தான் தம்முடைய நெருங்கிய சிஷ்யரை ஒருவரான பேதுரு இயேசுவை பார்த்து சிலுவைக்கு நேராக நீங்கள் போக கூடாது என்று சொன்னபொழுது,
the father sent Jesus to go to the cross.
என்னுடைய தோப்பன் இயேசு பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு போக முடியாது அனுப்பி இருக்கிறார்.
And Peter says, don't go to the cross.
பேதுருவோ, நீர் சிலுவைக்கு போக கூடாது என்று சொல்கிறார்.
Jesus said, get away Satan.
இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு அப்பாலே போ சாத்தான் என்று சொன்னார்.
How could he speak like that?
எப்படி அவரால் அதை சொல்ல முடிஞ்சது?
He didn't say that to Judas Iscariot. He said that to Peter.
யூதாஸ் காரியத்துக்கு அதை அப்படி சொல்லவில்லை, ஆனால் பேதுருவை பார்த்து அப்படி சொன்னார்.
Because he loved his father more than anything.
ஏனென்றால் யாரை காட்டிலும் அதிகமாக தன்னுடைய பிதாவை அவர் நேசித்தார்.
I want to tell you this is the real secret of the Christian life.
கிறிஸ்தவ வாழ்க்கையின் உண்மையான ரகசியம் இதுதான் என்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
It's one of the things I discovered very early in my Christian life.
என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் மிக ஆரம்பத்திலேயே நான் கண்டுபிடித்த ஒரு காரியம்.
That I must love Jesus more than any human being.
எந்த மனுஷனை காட்டிலும் அதிகமாக இயேசுவை நேசிக்க வேண்டும்.
That no human being must be so precious to me that he's become more precious than Christ.
இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் விலையேறப்பட்டவராக மாறக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு மனுஷனும் எனக்கு விலையேறப்பட்டவனாகவே இருக்கக்கூடாது.
I work with some wonderful elder brothers in our church.
நம்முடைய சபையிலே சில அருமையான மூப்பர்களோடு கூட நான் சேர்ந்து ஊழியம் செய்கிறேன்.
But I love Jesus Christ more than I love all of them.
அவர் எல்லாரையும் நேசிப்பதை காட்டிலும் அதிகமாக இயேசுவை தான் நேசிக்கிறேன்.
That's why I have no hesitation in correcting them.
ஆகவே
they are wrong.
அவர்கள் தவறு செய்யும் பொழுது அவர்களை திருத்துவதற்கு எனக்கு எந்த ஒரு தயக்கமும் இருப்பதில்லை.
I don't have a fear. Oh, they may leave me and go away.
என்னை விட்டு அவர்கள் போய்விடுவார்கள் என்ற பயம் எனக்கு இல்லை.
Let them go.
அவர்கள் போனால் போகட்டும்.
I will love them.
நான் அவர்களை நேசிப்பேன்.
But I am not going to keep quiet if it dishonors Christ, if they dishonor Christ in their life.
அவருடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை கனவினப்படுத்தும் பொழுது நான் சும்மா இருக்க மாட்டேன்.
Dear brothers and sisters,
என் சகோதர சகோதரிகளே,
this is the way we are to go.
இந்த வழியிலே தான் நாம் செல்ல வேண்டும்.
This is the way all our CFC churches must go in the days.
இந்த வழியிலே தான் கிராமங்களில் இருக்கக்கூடிய நம்முடைய எல்லா CFC சபைகளும் போக வேண்டும்.
If you are an elder brother, you must lead people in your church to love Jesus more than they love you.
நீங்கள் ஒரு மூப்பராக இருந்தால் உங்களை சபையார்கள் நேசிப்பதை காட்டிலும் அதிகமாக கிறிஸ்துவை நேசிக்க முடியாத அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும்.
To respect Jesus Christ even if they don't respect you.
உங்களை மதிக்காவிட்டாலும் கிறிஸ்துவை அவர்கள் மதிக்க நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும்.
Then you are a good elder brother.
அப்படியானால் நீங்கள் ஒரு நல்ல மூப்பர்.
So in 2 Peter chapter 1
2 பேதுரு 1 அதிகாரம்.
Before I go there I want to show you Philippians 3. One more word.
இன்னும் ஒரு வசனத்தை பிலிப்பியர்ல உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
I told you we must not think of how much we have progressed.
நாம் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம் என்பதை குறித்தே நாம் தியானித்துக் கொண்டிருக்க கூடாது என்று சொன்னேன்.
Paul says in Philippians chapter 2 3 chapter 3 and verse 13.
பிலிப்பியர் 3 அதிகாரம் 13 வசனத்திலே பவுல் என்ன சொல்கிறார் என்று
பாருங்க. The last part.
கடைசி பகுதி.
He says, I forget what lies behind and I reach forward to what lies ahead.
பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓடுகிறேன்.
So what was Paul trying to forget?
ஆகவே பவுல் எதை மறக்க முடியாய் முயற்சிக்கிறார்?
He was not forgetting all the ways he persecuted Christians and all that.
கிறிஸ்தவர்களை எப்படியெல்லாம் அவர் துன்பப்படுத்தினார், சித்திரவதை செய்தார் என்பதெல்லாம் அவர் மறக்க முயற்சிக்கவில்லை.
He never forgot that.
அவர் அதை ஒரு காலம் மறக்கவில்லை.
Much later, 5 years later, he writes 1 Timothy.
5 ஆண்டுகள் கழித்து அவர் 1 தீமோத்தேயு எழுதுகிறார்.
He says, I am the chiefest of sinners. I persecuted the church.
நான் சபையை துன்பப்படுத்தினவன், பாவிகளிலே பிரதானமான பாவி நான் என்று சொல்கிறார்.
And you say, Paul,
Paul,
I thought you forgot everything in the past.
கடந்த காலங்களை எல்லாம் நீர் மறந்து விட்டீர் என்று நான் எண்ணினேன்.
I don't forget my past failures.
என்னுடைய கடந்த கால வீழ்ச்சிகளை நான் ஒரு காலம் மறப்பதில்லை.
I remember I was the greatest sinner.
நான் பிரதான பாவி, பெரிய பாவி என்பதை நினைவு கூறுகிறேன்.
I persecuted the church.
நான் சபையை துன்பப்படுத்தினேன்.
I endorsed the murder of Christians.
கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுவதை நான் அத்தாட்சி கொடுத்தேன்.
I'll never forget it.
நான் ஒரு காலம் அதை மறக்கவில்லை.
Then Paul, what do you forget?
அப்படியானால் பவுலே நீர் எதை மறந்து விட்டீர்?
I forget all my accomplishments.
என்னுடைய சாதனைகளை எல்லாம் நான் மறந்து விட்டேன்.
See what all Paul accomplished more than all of us.
நம் எல்லாரை காட்டிலும் அதிகமாக பவுல் சாதித்திருக்கிறார்.
He healed the sick.
வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார்.
But he never thought about it.
அதை குறித்து அவர் எண்ணி பார்க்கவில்லை.
Do you find in any of his letters he writes about all those healings?
அந்த குணமாக்குதலை பற்றியெல்லாம் ஏதாவது நிருபங்களில் அவர் எழுதியிருக்கிறார் என்று பார்த்தீர்களா?
He wrote at least 13 letters in the New Testament.
புதிய ஏற்பாட்டிலே குறைந்தபட்சம் 13 நிருபங்களை அவர் எழுதியிருக்கிறார்.
He never writes there about the healing the sick.
வியாதியஸ்தரை சுகமாக்கினேன் என்று எழுதுவதில்லை.
He never writes about how many people he raised from the dead.
மரித்தோரின் எத்தனை பேர் நான் உயிரோடு எழுப்பினேன் என்று எழுதவில்லை.
He never writes about how many churches he planted.
எத்தனை சபைகளை நான் ஸ்தாபித்தேன் என்று அவர் எழுதவில்லை.
He never writes about how many demons he cast out,
எத்தனை பிசாசுகளை விரட்டினேன் என்பதையும் அவர் எழுதவில்லை.
How many churches he planted,
எத்தனை சபைகளை ஸ்தாபித்தேன் என்பதை எழுதவில்லை.
Nothing.
ஒன்றும் எழுதவில்லை.
All those things he's forgotten.
அவைகளெல்லாம் அவர் மறந்து விட்டார்.
But he says, I persecuted the church.
ஆனால் நான் சபையை துன்பப்படுத்தினேன் என்று சொல்கிறார்.
I am the chiefest of sinners.
பாவிகளிலே பிரதான பாவி.
So that's what he means here when he says, I forget the things that are behind.
பின்னானவைகளை நான் மறந்து என்று சொல்லும்பொழுது இப்படித்தான் அவர் சொல்கிறார்.
He doesn't think of how Christ like I have become in 30 years.
30 ஆண்டுகளில் எந்த அளவுக்கு நான் கிறிஸ்துவைப் போல மாறி விட்டேன் என்று அவர் சொல்லவில்லை.
Sometimes you may think like that.
சில சமயத்தில் நீங்கள் வேண்டுமானால் அப்படி எண்ணிக்கொள்ளலாம்.
How spiritual I have become.
நான் எவ்வளவு ஆவிக்குரியனாய் மாறி விட்டேன்.
That's how the devil wants you to think.
இப்படித்தான் நீங்கள் எண்ண வேண்டும் என்று பிசாசு விரும்புகிறான்.
That's why you don't progress anymore.
ஆகவே தான் இன்னுமாய் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை.
Listen to this word.
அப்படியே இந்த வார்த்தையை கவனியுங்கள்.
Of the apostle Paul.
அப்போஸ்தலன் பவுலுடைய வார்த்தை.
Forgetting the things that are behind.
பின்னானவைகளை மறந்து
and pressing forward to the things that are in front.
முன்னானவைகளை நாடி.
Verse 14.
14 வசனம் சொல்கிறார்.
I press toward the goal for the upward call, prize of the upward call of God in Christ Jesus.
கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் என்று சொல்கிறார்.
In verse 12.
12 வசனத்தில்.
He says, Christ laid hold of me.
கிறிஸ்துவினால் நான் இதற்காக பிடிக்கப்பட்டேனோ.
Christ laid hold of me.
கிறிஸ்துவை பிடித்து கொண்டார்.
On the road to Damascus.
தமஸ்குவின் ரோ சாலையிலே போய் கொண்டிருக்கும் பொழுது கிறிஸ்துவை பிடித்து கொண்டார்.
He laid hold of me with a purpose.
அவர் என்னை ஒரு நோக்கத்தோடு கூட பிடித்தார்.
And I want to lay hold of that purpose.
நான் அந்த நோக்கத்தை பிடித்துக் கொள்ள விரும்புகிறேன்.
That's what it says in verse 12.
இதுதான் 12 வசனத்தில் சொல்கிறார்.
I want to lay hold of the purpose with which Christ laid hold of me.
கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அந்த நோக்கத்தை நான் பிடித்துக் கொள்ள முடியாய் ஆசையாய் தொடருகிறேன்.
That was his goal.
அதுதான் அவருடைய லக்கு.
There was a time in your life when Jesus Christ laid hold of you.
உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு காலகட்டம் இருந்திருக்கிறது. அந்த காலகட்டத்தில் இயேசு உங்களை பிடித்தார்.
You may think you laid hold of Jesus. Jesus laid hold of you.
நான் தான் இயேசுவை பிடித்தேன் என்று உங்களை நீங்கள் சொல்லலாம். இல்லை, இயேசு தான் உங்களை பற்றி பிடித்தார்.
Don't think you chose Christ. Jesus says you did not choose me, I chose you.
நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று இயேசு சொல்கிறார். ஆகவே நீங்கள் இயேசுவை தெரிந்து கொண்டதாக என்று சொல்ல வேண்டாம்.
A humble person will always say Christ laid hold of me.
ஒரு தாழ்மையான மனிதன் எப்பொழுதுமே கிறிஸ்துவை பிடித்துக் கொண்டார் என்று சொல்வார்.
And you know there was a time in your life.
உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நேரம் வந்தது.
When you were only interested in sin and the world when Jesus laid hold of you.
பாவத்திலேயும் உலகத்திலேயும் விருப்பமுற்று இருந்த பொழுது இயேசு உன்னை பிடித்தார்.
And turned your life around.
உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி விட்டார்.
Why did he do that?
ஏன் அதை செய்தார்?
That was that you might lay hold of his purpose.
அவருடைய நோக்கத்தை நீ பிடித்துக்கொள்ளும்படியாக அவர் அப்படி செய்தார்.
And that purpose was not just to join some CFC church.
அந்த நோக்கம் ஏதோ நீ ஒரு CFC சபையை சேர்ந்து கொள்ள வேண்டும் என்பது அல்ல.
That was only a small part of it.
அந்த நோக்கத்தில் ஒரு சிறு பகுதி இந்த சபையில் சேர்ந்து கொள்ள வேண்டும்.
God brought you to a CFC church so that you could lay hold of his purpose.
நீ அவருடைய நோக்கத்தை பிடித்துக்கொள்ளும்படியாக தான் உன்னை CFC சபைக்கு கொண்டு வந்தார்.
So I am not interested to know whether you joined a CFC church. I want to know whether you laid hold of his purpose.
ஆகவே நீ CFC சபையில் இணைந்திருக்கிறாயா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள எனக்கு விருப்பமில்லை. ஆனால் இயேசுவின் நோக்கத்தை நீ பற்றிக் கொண்டாயா என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறேன்.
If you want to lay hold of that purpose,
அந்த நோக்கத்தை நீ பிடித்துக் கொள்ள வேண்டுமானால்,
let me give you one advice.
ஒரு ஆலோசனை உங்களுக்கு சொல்கிறேன்.
Don't think of how much you have progressed.
எந்த அளவு முன்னேறி இருக்கிறேன் என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டாம்.
When that thought comes to your mind, reject it.
அந்த எண்ணம் உங்கள் மனதிலே வந்தால் அதை தள்ளிவிடுங்கள்.
But look ahead to see how much more you have to go to become like Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவை போலவே மாறுவதற்கு இன்னும் போக வேண்டிய தூரம் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று எண்ணி பாருங்கள்.
God, Paul knew that Christ laid hold of me that I might become completely like Christ.
நான் முற்றிலுமாக கிறிஸ்துவைப் போல மாறும்படிக்காய் இயேசு என்னை பிடித்திருக்கிறார் என்று பவுல் அறிந்திருக்கிறார்.
Do you feel you have become completely like Jesus Christ?
நீங்கள் முழுமையாக இயேசுவைப் போலவே மாறிவிட்டேன் என்று உணர்கிறீர்களா?
Do you think like him?
அவரைப் போலவே எண்ணுகிறீர்களா?
Are your thoughts as pure as his?
அவருடைய சிந்தையைப் போலவே உங்களுடைய சிந்தை சுத்தமானதா இருக்கிறதா?
Is your attitude to money like his?
இருக்கக்கூடிய மனப்பான்மை அவருடைய மனப்பான்மை போலவே இருக்கிறதா?
Can you look at women like Jesus looked at women?
இயேசு ஸ்திரீகளை எப்படி பார்த்தாரோ அதே சுத்தத்தோடு கூட உங்கள் ஸ்திரீகளை நீங்கள் பார்க்க முடிகிறதா?
Are you zealous for God like Jesus was?
இயேசு கிறிஸ்து எப்படி தேவனிடத்திலே வைராக்கியமாக இருந்தாரோ அந்த வைராக்கியம் உங்களுக்கு இருக்கிறதா?
Are you humble like Jesus?
இயேசுவைப் போல நீங்கள் தாழ்மையா இருக்கிறீர்களா?
Can you love your enemies like Jesus loved them?
இயேசு தம்முடைய சத்துருக்களை நேசித்தது போல நீங்கள் நேசிக்க முடிகிறதா?
What a long way we have to go.
ஓ எவ்வளவு நீண்ட தூரம் பிரயாணம் பண்ண வேண்டியிருக்கிறது.
And you will never get there if you keep thinking of how good you are or how much you have become.
நீங்கள் எவ்வளவு நல்லவர்கள் எந்த அளவுக்கு இயேசுவைப் போல மாறிவிட்டீர்கள் என்பதையே தியானித்துக் கொண்டிருந்தால் ஒரு காலம் அந்த இலக்கை அடைய முடியாது.
You will never get there if you keep thinking, oh, what a wonderful church I belong to compared to all the other dead churches.
மற்ற எல்லா செத்த ஸ்தாபனங்களை காட்டும் நான் எவ்வளவு நல்ல சபையில் இருக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த இலக்கை நீங்கள் அடைய முடியாது.
That may be true, but you're not to think about that.
அது உண்மையாக கூட இருக்கலாம் ஆனால் அதை குறித்து நீங்கள் தியானிக்க கூடாது.
God may have done many things through you, but you're not supposed to think about that.
தேவன் பல காரியங்களை உங்கள் மூலமாக செய்திருக்கலாம் ஆனால் நீங்கள் அதை குறித்து சிந்தித்துக்கொண்டிருக்க தேவையில்லை.
It is your thinking about them that hinders further growth.
அதை குறித்து நீங்கள் என்ன கூடிய அந்த எண்ணமே வளர்ச்சி தடை செய்கிறதா இருக்கிறது.
And that's why he says here.
ஆகவே தான் அவர் இங்கே சொல்கிறார்.
There is I verse 14 I press towards this goal of the upward call of God in Christ Jesus.
கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்வேன் என்று பிலிப்பியர் 3:14 இல் சொல்கிறார்.
What is that?
அது என்ன?
It is to become like Jesus in every part of our being.
நம்முடைய எல்லா பகுதிகளிலேயும் இயேசுவைப் போல மாறுவதாகும்.
To behave like Jesus Christ in your home.
குடும்பத்திலே நீங்கள் இயேசுவைப் போல நடந்து கொள்ள வேண்டும்.
When you live in a home, it must be like Jesus living in that home.
நீங்கள் அந்த குடும்பத்திலே வாழும் பொழுது இயேசுவே அந்த குடும்பத்திலே இருந்து வாழ்வது போல இருக்க வேண்டும்.
Dear sisters,
அருமையான சகோதரிகளே,
your husband must feel having my wife in the house is like having Jesus in the house.
உங்கள் கணவன் எப்படி உணர வேண்டும் தெரியுமா? மனைவி இந்த குடும்பத்தில் இருப்பது இயேசு கிறிஸ்து இந்த குடும்பத்தில் இருப்பது போல இருக்கிறது என்று சொல்ல வேண்டும்.
Your children must say having mummy in the house is like having Jesus in the house.
நம்ம பிள்ளைகள் எப்படி உணர வேண்டும் தெரியுமா? அம்மா வீட்டில் இருப்பது இயேசு வீட்டில் இருப்பது போலவே இருக்கிறது என்று பிள்ளைகள் சொல்ல வேண்டும்.
You brothers,
சகோதரர்களே,
your wives must say having my husband in the house is like having Jesus in the house.
என்னுடைய கணவன் வீட்டில் இருப்பது இயேசு கிறிஸ்து வீட்டில் இருப்பதற்கு சமமாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டும்.
If Jesus is in the house, we could go to him with any problem.
இயேசு கிறிஸ்து வீட்டில் இருப்பார் என்று சொன்னால் எந்த பிரச்சனை வந்தாலும் மறுபடியும் செல்லலாம்.
And he doesn't get into a panic, oh, I don't know what to do.
ஐயோ, எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொல்லி அவர் அங்கலாய்ப்பதில்லை.
Whatever the problem, Jesus would say, don't worry, God can solve it.
எந்த பிரச்சனையோடு கூட இயேசுவிடத்திலே போனாலும் கவலைப்படாதே, தேவன் அதை தீர்த்து வைப்பார் என்று சொல்வார்.
Whatever the problem,
என்ன பிரச்சனையா இருந்தாலும்,
and the husband must be like that.
கணவன் அப்படித்தான் இருக்க வேண்டும்.
Psalm 46 it says even if the mountains fall into the sea we will not fear.
மலைகள் நிலை உயர்ந்து சமுத்திரத்தில் விழுந்தாலும் நாம் பயப்படுவோம் என்று சங்கீதம் 42 வாசிக்கிறோம்.
We will be silent and trust God.
நாங்கள் அமைதியாக இருந்து அமர்ந்திருந்து கர்த்தரை நம்பிக்கையாக இருப்போம்.
That's how a husband must be.
இப்படித்தான் கணவன் இருக்க வேண்டும்.
Your children must feel having daddy in the house it's like having Jesus in the house.
வீட்ல அப்பா இருந்தால் இயேசு இருப்பது போலவே இருக்கிறது என்று சொல்லி உங்கள் பிள்ளைகள் உணர வேண்டும்.
We go to him with any problem he'll say let's trust God he will answer us.
எந்த பிரச்சனையோடு கூட என்னுடைய அப்பாவிடத்திலே போனாலும் தேவனுடைய நம்பிக்கையா இருப்போம். அவர் அதை நமக்கு தீர்த்தியை பண்ண சொல்வார்.
When your wife come to you,
உங்களுடைய பிள்ளைகளோ உங்கள் மனைவி உங்களிடத்தில் வரட்டும் பிரச்சனைக்காக,
always say, don't worry, we got a father in heaven.
எப்பொழுதும் என்ன சொல்ல வேண்டும், பயப்படாதே, கலங்க வேண்டாம், பரலோகத்தில் உனக்கு ஒரு பிதா உண்டு.
You keep saying that, you keep saying that whenever a problem comes.
எப்பொழுதெல்லாம் பிரச்சனை வருகிறதோ இப்படி நீங்கள் சொல்லி பாருங்கள்.
Gradually your wife and children will say, wow, it's like having Jesus in the house.
கொஞ்சம் கொஞ்சமாக மனைவி பிள்ளைகள் என்ன சொல்வார்கள், இயேசுவே வீட்டில் இருப்பது போல எங்களுக்கு நம்பிக்கையா இருக்குது.
No, he's just going to church and singing songs.
இதோ சபைக்கு போய் பாடல்களை பாடுவதிலே பிரயோஜனம் இல்லை.
It's in our home that we have to manifest Christ.
நம்முடைய குடும்பத்திலே கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும்.
That's why we have a theme here for this conference, building godly families and the church.
ஆகவே தான் நமக்கு இங்கே கான்ஃபரன்ஸ் கருத்து இங்கே இருக்கிறது, தேவபக்தியுள்ள குடும்பங்கள் மற்றும் சபையை கட்டுவது எப்படி.
They couldn't do that in the Old Testament.
பழைய உடன்படிக்கையில் அவர்களால் அதை செய்ய முடியவில்லை.
You look at all the great men in the Old Testament.
பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய பெரிய மக்கள் எல்லாம் எண்ணி பாருங்கள்.
They never had a family life.
அவர்களுக்கு என்று ஒரு குடும்ப வாழ்க்கை இல்லாதிருந்தது.
They could not demonstrate their wife and children and say, see what God has done in our home.
நம்முடைய குடும்பத்திலே தேவன் என்ன செய்திருக்கிறார் என்று பாருங்கள் என்று சொல்லி தன்னுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் அவர்களாலே காட்ட முடியவில்லை.
You know, Jesus said in Matthew chapter 11.
மத்தேயு 16 அதிகாரத்தில் இயேசு சொல்கிறார்.
Matthew 11.
மத்தேயு 16 அதிகாரம்.
He said in verse 11.
16 வசனம்.
He said, from the time of Adam, every child born among women of all the human beings, John the Baptist is the greatest.
மத்தேயு 16 அதிகாரம் 16 வசனத்திலே, ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கலும் பெரியவன் ஒருவனும் எழுமினதில்லை.
Nobody.
யாருமே இல்லை.
Jesus gave that certificate from Cain was the first child born right up to Jesus the greatest person was John the Baptist.
முதல் பிறந்த குழந்தை காயின், அந்த காயினிலிருந்து இயேசு கிறிஸ்து வரை இருக்கிறதிலே பெரியவன் யோவான் ஸ்நானகன் என்று சொன்னார்.
But he said,
ஆனாலும் அவர் சொல்கிறார்,
the least person in the kingdom of heaven is greater than him.
ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருப்பான்.
The kingdom of heaven is the new covenant life.
தேவனுடைய ராஜ்யம் என்பது புது உடன்படிக்கையினுடைய வாழ்க்கை.
Which we keep preaching in the church.
நாம் சபையில் அதை பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறோம்.
We say when the Holy Spirit came, he brought heaven into our hearts.
பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது அவர் பரலோகத்தை நம்முடைய இருதயத்தில் கொண்டு வந்தார்.
Till then people were occupied with an earthly life.
அதுவரைக்கும் மக்கள் எல்லாரும் பூமிக்குரிய வாழ்க்கையிலேயே திளைத்திருந்தார்கள்.
Nobody could live a heavenly life on earth.
யாருமே பரலோக வாழ்க்கையை பூலோகத்திலே அந்த நாட்களிலே வாழ முடியாதிருந்தது.
They lived good earthly life.
அவர்கள் நல்ல ஒரு பூமிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள்.
They were rich.
அவர்கள் ஐஸ்வர்யங்களா இருந்தார்கள்.
They God blessed and prospered them financially.
அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், தேவன் அவர்களை பொருளாதார ரீதியிலே செழிக்க செய்தார்.
It was not a heavenly life.
ஆனால் அது ஒரு பரலோக வாழ்க்கை அல்ல.
Nobody in the Old Testament could say we have a heavenly life in our home.
எங்களுடைய குடும்பத்திலே பரலோக வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாருமே சொல்ல முடியவில்லை.
But he says now in the kingdom of heaven comes the least person can have that life.
இப்பொழுது சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யம் வருகிறது, இப்பொழுது சிறியவனும் அப்படி சொல்ல முடியும் என்று
சொல்றார். That means the youngest brother can have such a family life here.
அவருடைய பொருள் என்னவென்றால், இருக்கிறதிலேயே மிகவும் இளைய சகோதரன் அப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை வாழ முடியும்.
You look at all the great men in the Old Testament.
பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை நோக்கி பாருங்கள்.
You think of Noah.
நோவாவை பாருங்கள்.
Or Enoch.
ஏனோக்கு.
He walked with God but we don't know anything about his family.
அவர் தேவனோடு கூட நடந்தார் ஏனோக்கு, ஆனால் அவருடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது.
We don't know how he lived with his wife, we don't know how his children grew up.
அவருடைய மனைவியோடு கூட எப்படி வாழ்ந்தார், அவருடைய பிள்ளைகள் எப்படி வளர்ந்தார்கள் என்று தெரியாது.
He walked with God alone.
அவர் தேவனோடு கூட தனியாக நடந்தார்.
Noah walked with God.
நோவா தேவனோடு கூட நடந்தார்.
Even though he brought succeeded to bring his family into the ark.
தன்னுடைய குடும்பத்தை நோவாவுடைய பேழைக்குள்ளாக கொண்டு வரக்கூடிய அளவுக்கு குடும்பத்தில் கட்டுப்பாடு வைத்திருந்தாலும்,
you know, when they came out of the ark, one of his sons became cursed.
பேழையை விட்டு வெளியே வரும்பொழுது அந்த மகன்களிலே ஒருவன் சபிக்கப்பட்டவனாய் மாறினான்.
Because he began to criticize his father.
என்னால் தகப்பனை அவன் விமர்சித்துக் கொண்டிருந்தான்.
His name was Ham.
அவனுடைய பெயர் காம்.
You read that in Genesis 9 and 10.
ஆதியாகமம் 9:10 அதை குறித்து வாசிக்கிறீர்கள்.
It's very sad.
மிகவும் துக்கமான காரியம்.
He could not say, look at how I have brought up my children.
என்னுடைய பிள்ளைகளை எப்படி நான் வளர்த்திருக்கிறேன் பாருங்கள் என்று அவரால் சொல்ல முடியவில்லை.
Or you take Abraham.
ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளுங்கள்.
He could not speak about his family life.
அவரும் தன்னுடைய குடும்ப வாழ்க்கை குறித்து அதிகமாக பேச முடியவில்லை.
He produced a child through his maid servant.
தன்னுடைய வேலைக்காரி மூலமாக தன்னுடைய மகனை உண்டாக்கினான்.
I mean, what do you think of a man who has a child through his maid servant?
வேலைக்காரியின் மூலமாக ஒரு மகன் பிறந்தான் என்று சொன்னால் அந்த மனிதனை பற்றி என்ன நினைப்பீர்கள்?
Can he point to his family as an example?
தன்னுடைய குடும்பத்தை ஒரு மாதிரியாக சுட்டி காண்பிக்க முடியுமா?
And his two sons Ishmael and Isaac fought with each other just like Cain and Abel.
காயின் ஆபேலை போலவே இஸ்மவேலும் ஈசாக்கும் சண்டை போட்டார்கள்.
There's no example there.
அங்கே ஒரு மாதிரி இல்லை.
Or Samuel.
அல்லது சாமுவேல்.
His two children grew up and they took bribes and were corrupting themselves.
அந்த இரண்டு பிள்ளைகள் சாமுடைய பிள்ளைகள் வளர்ந்து அவர்கள் லஞ்சம் வாங்கி அவர்கள் கெட்டுப்போனவர்களாய் தீமையானவர்களாய் மாறினார்கள்.
No family life.
நல்ல குடும்ப வாழ்க்கை இல்லை.
David.
தாவீது.
He had 7 wives.
தாவீதுக்கு 7 மனைவிமார்கள் இருந்தார்கள்.
Each child was through a different wife.
ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு மனைவி மூலமாய் பிறந்தவர்கள்.
You know that about David?
தாவீதை குறித்து உங்களுக்கு தெரியுமா?
It says in 1 Chronicles chapter 3.
ஒன்று நாளாகமும் 3 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
1 Chronicles 3.
ஒன்று நாளாகமும் 3 அதிகாரம்.
Verse 1.
ஒன்று நாளாகமும் 3 அதிகாரம் 1 வசனம்.
These are the sons of David.
இவர்கள் தான் தாவீதின் புத்திரர்கள்.
First one was Ammon, born through one wife.
அகினோவின் இடத்திலே பிறந்த அம்னோன் ஒரு மனைவி இடத்திலே பிறந்தவன்.
Second was Daniel, who was born to Abigail.
தானியேல் அபிகாயில் இடத்திலே பிறந்தவன்.
The third, Absalom, was born to another woman.
அப்சலோம் இன்னொரு ஸ்திரீன் மூலமாக பிறந்தவன்.
And the fourth, Adonijah, was born to Haggith.
நாலாம் குமாரன் அதோனியா ஆகித்தின் மூலமாய் பிறந்தவள்.
The fifth,
பிறந்தவன்
to another woman.
அபித்தாள் ஐந்தாவது இன்னொரு மனைவின் மூலமாய்.
The sixth to another woman.
ஆறாம் குமாரன் இன்னொரு மனைவின் மூலமாய்.
Have you heard of any man like that who's got 6 children through 6 women?
இதுபோல யாராவது ஆளை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? 6 பிள்ளைகள் இருந்தால் ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு தாய்.
And he was still not satisfied.
ஆனாலும் திருப்தி இல்லை.
Then he married Bathsheba and got some more through her.
பத்சேபாளை திருமணம் செய்து கொண்டு இப்பொழுது அவரின் மூலமாய் ஒரு குமாரனை பெற்றான்.
Sometimes we see, oh, David, man after God's own heart.
சில சமயத்தில் நாம் என்ன சொல்கிறோம்? தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதன் என்று சொல்கிறோம்.
He wrote so many psalms.
அவ்வளவு சங்கீதங்கள் எழுதியிருக்கிறார்.
He was a great preacher.
பெரிய பிரசங்கியார்.
But look at his wives.
அவருடைய மனைவிகளை பாருங்கள்.
He had no family life.
நல்ல குடும்ப வாழ்க்கை அவருக்கு இல்லை.
People like Elijah and Elisha, mostly they were single, they had no family.
Eliya Elisa ponral eduthukondal avargal ellam brahmacharyalaga irundargal, aga avargal kudumbangal illai.
So either you had to be a brahmachari or have a messed up family life.
Ennal undu brahmachariyaga irukka vendum, illavittal kulappamana kudumbathai kondirukka vendum, adhu dhaan irandu kaaryangal palai erpattile.
So John the Baptist decided best to be a brahmachari, don't get married.
ஆக யோவான் ஸ்நானகன் ஒன்றுமே செய்ய வேண்டாம், பிரம்மச்சரியாக இருந்து விடலாம் என்று சொல்லி தனியாக இருந்து விட்டார்.
But Jesus said,
ஆனால் இயேசு சொன்னார்,
when the kingdom of heaven comes, it's going to be different.
தேவனுடைய ராஜ்யம் வரும்பொழுது காரியங்கள் வித்தியாசமாக இருக்க போகிறது.
We are going to have godly families.
தேவ பக்தியுள்ள குடும்பங்கள் நமக்கு இருக்க போகிறது.
See the last book of the Old Testament.
பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகத்தை பாருங்கள்.
In Malachi chapter 2.
மல்கியா 2 அதிகாரம்.
One of the last things that God said to Israel through the prophet Malachi.
மல்கியாவின் மூலமாக தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் சொன்ன கடைசி காரியம்.
There were many things he criticized in Israel.
இஸ்ரவேலில் பல காரியங்களை குறை கூறினார்.
He says, you people love your money so much, you produce, give me all the worthless offerings.
நீங்கள் பணத்தை எந்த அளவு நேசிக்கிறீர்கள் என்று சொன்னால் எனக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கை எல்லாம் தகுதி இல்லாததாய் கொடுக்கிறீர்கள்.
That is number one complaint in chapter 1.
1 அதிகாரத்திலே அவர் சொன்னதன முதலாவது புகார்.
And then all your leaders have all gone astray.
இரண்டாவது உங்க தலைவர்கள் எல்லாரும் வழி விலகி போய்விட்டார்கள்.
And then he says another thing.
இன்னொரு காரியத்தை சொல்கிறார்.
Verse 13.
13 வசனம்.
This is another thing that you do.
நீங்கள் செய்யக்கூடிய இன்னொரு காரியம் இதுதான்.
You keep on praying and weeping in front of the altar, but God doesn't listen to you.
நீங்கள் பலிபீடத்துக்கு முன்பாக நீங்கள் கண்ணீர் விடுகிறீர்கள், அழுகிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள், ஆனால் தேவன் அதை கவனியார்.
Why doesn't God listen to you?
ஏன் தேவன் அதை செவிகொடுப்பதில்லை?
Because verse 14, you have been unfaithful to the wife you married when you were young.
இளவயதில் நீ திருமணம் செய்த உன்னுடைய மனைவிக்கு நீ உண்மையாக இல்லை.
Why did God make that wife, verse 15, one with you?
உன்னோடு கூட ஒன்றாக இருக்கும்படியாக தேவன் ஏன் உண்டாக்கினார் அந்த மனைவி?
Because verse 15, he wanted godly children.
தேவ பக்தியுள்ள பிள்ளைகள் பெறும்படி தானே என்று சொல்கிறார்.
And you have not produced godly children.
நீங்கள் தேவ பக்தியுள்ள பிள்ளைகளை பெறவில்லை.
You have been unfaithful to your wife.
மனைவிக்கு உண்மையற்றவளாய் இருந்திருக்கிறீர்கள்.
And there are many ways you can be unfaithful to your wife.
மனைவிக்கு பல விதங்களிலே நீங்கள் உண்மையில்லாதவளாய் இருக்க முடியும்.
You don't have to divorce her and send her away.
நீங்கள் விவாகரத்து செய்து துரத்தி விடாமல் இருக்கலாம்.
You can just sit in your office and lust after some woman sitting there.
நீங்கள் அலுவலகத்தில் உட்கார்ந்து கொண்டு அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்திரியை நீங்கள் இச்சித்துக் கொண்டிருக்கலாம்.
Or sit in front of a computer and see some filthy naked women's there.
அல்லது நீங்கள் கணினியின் முன்பாக உட்கார்ந்து கொண்டு ஆபாசமான உடை அணிந்திருக்கக்கூடியிருக்க அல்லது நிர்மாணமான ஸ்திரிகளை பார்த்துக் கொண்டிருக்கலாம்.
Sit in a bus or a train and lust after women.
ஒரு பஸ்லயோ ட்ரெயின்லயோ போகும்போது உட்கார்ந்து கொண்டு ஒரு ஸ்திரீ இச்சித்துக் கொண்டிருக்கலாம்.
They are unfaithful to your wife.
நீங்கள் இப்படித்தான் மனைவிக்கு உண்மையில்லாதவர்களாக இருக்கிறீர்கள்.
And the Lord says that is why I don't listen to your prayer.
ஆகவே என்னுடைய ஜெபத்துக்கு நான் செவி கொடுப்பதில்லை என்று
நான் சொல்கிறேன். Oh God, why are you not listening to your prayer?
ஆண்டவரே, என்னுடைய ஜெபத்துக்கு ஏன் செவி கொடுப்பதில்லை என்று சொல்லி நீங்கள் கதறுகிறீர்கள்.
And the Lord says Malachi 2:14, you are unfaithful to your wife.
14 வசனத்திலே வாசித்தது போல நீங்கள் மனைவிக்கு உண்மையில்லாதவர்களாக இருக்கிறீர்கள்.
Verse 15, you have not brought up your children in a godly way.
15 வசனம், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை தேவபக்தியிலே வளர்க்கவில்லை.
And he says, now take heed to your spirit, verse 15, that you don't deal treacherously with the wife you married when you were young.
நீங்கள் இளவயதிலே திருமணமான அந்த உங்கள் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்களுடைய ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி 15 வசனத்திலே கடைசியிலே வாசிக்கிறோம்.
And that is why he closed the entire ministry to Israel with Malachi.
ஆகவே தான் இஸ்ரவேலுக்கு இருந்த முழு ஊழியத்தையும் மல்கியா புத்தகத்தோடு கூட ஆண்டவர் நிறுத்திவிட்டான்.
I finished with your nation.
இந்த தேசத்தோடு கூட நான் இருந்தது போதும் என்று சொல்லிவிட்டார்.
And for more than 350 years he never spoke to Israel.
350 ஆண்டுகளுக்கு அதிகமாக இஸ்ரவேல் தேசத்தோடு கூட ஆண்டவர் பேசவே இல்லை.
Finally,
கடைசியாக
he sent John the Baptist.
யோவான் ஸ்நானகன் அனுப்புகிறார்.
And that's what he said in chapter 3 verse 1, I'm going to send John the Baptist.
அதிதான் நாம் 3 அதிகாரம் 3 வசனத்திலே வாசிக்கிறோம், நான் யோவான் ஸ்நானகனை அனுப்ப போகிறேன் என்று
சொல்கிறார். But they never knew that will come after another 350 years.
ஆனால் அந்த நபர் 350 ஆண்டுகள் கழித்து தான் வருவார் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள்.
And when John the Baptist came,
யோவான் ஸ்நானகன் வந்தபொழுது,
he was a forerunner for Jesus.
அவர் இயேசுவுக்கு முன்னோடியாக இருந்தார்.
And Jesus said the Old Testament is finished with John the Baptist.
பழைய உடன்படிக்கையானது யோவான் ஸ்நானகனோடு முடிந்து விட்டது என்று இயேசு சொன்னார்.
Turn to Matthew 11.
மத்தேயு 11 அதிகாரம்
வசனம்,
நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள்.
Finished.
முடிந்து விட்டது.
After that,
அதற்கு பிறகு
verse 12,
12 வசனம்,
Now the kingdom of heaven is being preached.
இப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் பிரசங்கிக்கப்படுகிறது.
And it says in verse 12, violent men have to take the kingdom by force.
பலவந்தம் பண்ணுகிற மக்கள் அதை பலவந்தமாய் பிடித்துக் கொள்வார்கள் என்று வாசிக்கிறோம்.
What does that mean?
இதனுடைய பொருள் என்ன?
True Christians are men of peace on the outside.
உண்மையான கிறிஸ்தவர்கள் வெளிவரங்கமாக வெளிப்பிரகாரமாக பார்க்கும் பொழுது சமாதான புருஷர்களாக இருக்கிறார்கள்.
Old Testament people were not like that.
பழைய ஏற்பாட்டு மக்கள் அப்படி இல்லை.
David was killing all the Philistines.
தாவீது பெலிஸ்தர்களை எல்லாம் கொன்று கொண்டிருந்தான்.
Samson killed the Philistines.
சிம்சோன் பெலிஸ்தர்களை கொன்றார்.
Elijah, he killed 450 false prophets of Baal.
எலியா பாகாலினுடைய 450 பொய் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்.
All these great prophets were killing people.
பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் எல்லாம் மக்களை கொலை செய்கிறவர்களாக இருந்தார்கள்.
But Christians,
அல்ல கிறிஸ்தவர்கள்,
we don't even kill the people who try to kill us.
நம்மை கொலை செய்கிறவர்களை கூட நாம் கொல்ல மாட்டோம்.
Stephen said when he was being killed, Lord, please don't punish them for killing me.
தேவன் தன்னை கொல்ல வந்த மக்களை பார்த்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்கிறார். என்னை கொலை செய்தவர்களால் இவர்களை நீ தண்டிக்க வேண்டாம்.
That shows that the Old Testament period was over.
அது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டு காலம் அதோடு கூட முடிந்து விட்டது.
If you wish judgment on those who hate you, you are back in the days of David.
உங்களை பகைக்கிறவர்கள் மீது தண்டனை வரும் நியாய தீர்ப்பு வர வேண்டும் என்று உங்களுக்கு ஆசை இருந்தாலும் கூட நீங்கள் மீண்டும் பழைய ஏற்பாட்டுக்கு போய்விட்டீர்கள்.
You tell me, hasn't somebody done evil to you?
யாராவது உங்களுக்கு தீமை செய்யவே இல்லையா என்று சொல்லுங்கள்.
Do you wish some evil for them?
அவர்களுக்கு தீமை நடக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்களா?
Then you are like David and all those Old Testament people.
அப்படியானால் நீங்கள் தாவீதை போலவும் மற்ற பழைய உடன்படிக்கை மக்களை போலவே இருக்கிறீர்கள்.
If you want to be like Jesus and Stephen,
நீங்கள் இயேசுவை போல ஸ்தேவானை போல இருக்க வேண்டுமானால்,
then you have to say, Lord, please don't punish them for killing me.
என்னை கொலை செய்வதற்காக இவர்களை தண்டிக்க வேண்டாம் ஆண்டவரே.
Nobody has killed you yet.
யாரும் இன்னும் கொலை செய்யவில்லை.
But still you may be wishing evil for somebody.
ஆனாலும் நீங்கள் மற்றவர்களுக்கு தீமை நடக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்.
That is the mark that you are under the old covenant.
நீங்கள் பழைய உடன்படிக்கை கீழாக இருக்கிறீர்கள் என்பதற்கு இதுதான் அடையாளம்.
Maybe somebody has done great harm to your children.
ஒருவேளை சிலர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவோ தீமை செய்திருக்கலாம்.
And you cannot forgive them.
நீங்கள் உங்களால மன்னிக்க முடியவில்லை.
You hate them.
நீங்கள் அவர்களை பகைக்கிறீர்கள்.
Brother, you are under the old covenant.
சகோதரனே, நீ பழைய உடன்படிக்கை கீழாக இருக்கிறாய்.
Maybe your mother-in-law did harm to you.
உங்களுடைய மாமியார் உங்களுக்கு தீமை செய்து கொண்டிருக்கிறார்.
And you hate her and wish something evil for her.
மாமியாரை நீங்கள் பகைத்து மாமியாருக்கு கெட்டது நடக்க வேண்டும் என்று உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்.
You're not a follower of Jesus.
நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர் அல்ல.
Some Old Testament prophet you're following.
நீங்கள் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி யாரோ ஒருவரை பின்பற்றுகிறீர்கள்.
From John the Baptist onwards the kingdom of heaven is being preached.
யோவான் ஸ்நானகம் காலம் முதல் பரலோக ராஜ்யம் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது, பலவந்தம் பண்ணப்படுகிறது.
In heaven nobody wants to kill others.
பரலோகத்தில் யாருமே மற்றவர்களை கொல்ல விரும்புவதில்லை.
Nobody wants to do good to others.
Nobody wants to do evil to others.
யாருமே மற்றவர்களுக்கு தீமை செய்ய விரும்பவில்லை.
The spirit of heaven you see on Jesus on Calvary saying, Father, forgive them, for they don't know what they're
doing. பரலோகத்தின் ஆவியை இயேசு கிறிஸ்து கல்வாரியில் இருந்து பிதாவே இவர்கள் செய்கிறது என்னது அறியாதிருக்கவில்லை, மன்னிவேன் என்று சொல்கிறீர்களே, அங்கே அந்த பரலோகத்தின் ஆவியை பார்க்கிறீர்கள்.
And in the kingdom of heaven,
தேவனுடைய ராஜ்யத்திலே,
it's not just individual holy godly people like Elijah and John the Baptist.
எலியா யோவான் சானனி போல தனித்துவமாக தனித்தனியாக இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களை பார்ப்பதில்லை.
It's families.
அங்கே குடும்பங்களை பார்ப்பீர்கள்.
See, in the Old Testament, God could point to Job and say, Satan, have you seen Job?
பழைய ஏற்பாட்டு காலத்திலே யோபை பார்த்து ஆண்டவர் சுட்டி காண்பித்து சாத்தானே யோபை கவனித்தாயா என்று கேட்கிறார்.
Or he could point to his servant Abraham.
அது ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரன் ஆபிரகாமை பார்த்து கேட்கிறார்.
My servant Moses.
என்னுடைய தாசனாகிய மோசேயை பார்த்தாயா?
My servant Elijah.
என்னுடைய தாசனாகிய எலியாவை பார்த்தாயா?
My servant Elijah.
என்னுடைய தாசனாகிய எலிசாவை பார்த்தாயா?
My servant John the Baptist.
என்னுடைய ஊழியக்காரனாகிய யோவான் சானனை பார்த்தாயா?
But could he ever point to any family and say, there is my godly family?
ஆனால் இந்த குடும்பத்தையாவது பார்த்து இதோ தேவபக்தி உள்ள குடும்பம், என்னுடைய குடும்பம் என்று ஆண்டவர் சொல்ல முடிஞ்சதா?
Not even one.
ஒரு குடும்பத்தை கூட அப்படி ஆண்டவர் குறிப்பிட
முடியவில்லை. From the time of Adam to Christ, not even one.
ஆதாமின் காலம் முதல் கிறிஸ்துவின் காலம் வரை ஒரு குடும்பத்தை கூட ஆண்டவர் அப்படி சுட்டி காண்பிக்க முடியவில்லை.
Because people could not have victory over sin in their own life.
என்றால் தங்கள் சொந்த வாழ்க்கையிலே பாவத்தின் மேல் வெற்றி கொள்ள முடியவில்லை.
So they were all fighting with each other at home.
ஆகவே குடும்பத்திலே வீட்டிலே சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள்.
But one of the wonderful things that happened when Jesus died.
ஆனால் இயேசு மரித்த பொழுது நடந்த சில அற்புதமான காரியங்கள்.
He not only took our sin.
அவர் நம்முடைய பாவத்தை எடுத்தது மட்டுமல்ல.
But Romans 6 says he took our old man and put it to death on the cross.
நம்முடைய பழைய மனுஷனை அவர் எடுத்து சிலுவையில் அறைந்து விட்டார் என்று பார்க்கிறோம். ரோமர்களை வாசிக்கிறோம்.
You say, I can't understand that.
எனக்கு அது விளங்கவில்லை என்று சொல்கிறீர்கள்.
You don't have to understand it.
அதை விளங்க தேவையில்லை.
I don't understand it also.
எனக்கும் அது விளங்கவில்லை.
But I believe it.
நான் அதை விசுவாசிக்கிறேன்.
In the Christian faith you don't have to understand everything.
கிறிஸ்துவ விசுவாசத்தில் எல்லாவற்றையும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று தேவையில்லை.
You only have to believe.
விசுவாசித்தால் போதும்.
I believe not only he took my sins, he took my old man also.
என்னுடைய பாவத்தை அவர் எடுத்துக்கொண்டது மட்டும் நான் விசுவாசிப்பதில், என்னுடைய பழைய மனுஷனையும் அவர் எடுத்துக்கொண்டார்.
That means this nature that I got from Adam that keeps on fighting with people and my wife and neighbors and all, he put it to death on the cross.
மனைவியோடு கூட மற்றவர்களோடு கூட அயலகத்தாரோடு கூட சண்டை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சுபாவத்தை அவர் எடுத்து சிலுவையில் அறைந்து விட்டார்.
This nature I got from Adam that hates people who harm me.
ஆதாமிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதான் இந்த சுபாவம், மற்றவர்களை பகைக்கக்கூடிய சுபாவம்.
That hates people who harm my family.
என்னுடைய குடும்பத்துக்கு தீமை செய்கிறவர்களை, என்னைக்கு தீமை செய்கிறவர்களை பகைக்கக்கூடிய அந்த சுபாவம்.
Jesus put it to death on the cross.
அதை அவர் சிலுவையிலே அறைந்து விட்டார், மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டார்.
This nature that makes me love only people in my church but not love people in other churches.
என்னுடைய சபையில் இருக்கிறவளை மட்டும் நான் நேசிப்பேன், மற்ற சபையாரை நேசிக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த சுபாவத்தை
Jesus put it to death on the cross.
அவர் சிலுவையிலே மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டார்.
I may not agree with everybody but I can love everybody.
எல்லாரோடும் நான் ஒத்துக்கொள்ள முடியாது, ஆனால் எல்லாரையும் நான் நேசிக்கலாம்.
I can't work with everyone but I can love everyone.
எல்லாரும் கூட சேர்ந்து நான் ஊழியம் செய்ய முடியாது, ஆனால் எல்லாரையும் நேசிக்க முடியும்.
Even Jesus could not work with everyone.
இயேசுவும் கூட எல்லாரும் கூட சேர்ந்து ஊழியம் செய்ய முடியாது.
Most of the people in Israel he could not work with.
இஸ்ரேலிலே அண்டைக்கு வாழ்ந்த அநேகரோடு கூட அவர் பெரும்பாலானோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்ய விரும்பவில்லை.
He loved all of them.
எல்லாரும் நேசித்தார்.
That's the spirit of heaven.
அதுதான் பரலோகத்தின் ஆவி.
You know, Jesus said in John chapter 14,
யோவான் 14 இயேசு சொல்கிறார்,
verse 12,
12th வசனம்,
verse, he who believes in me, the works I will do and greater works than these will he do.
என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளையும் செய்வான், அதைக் காட்டிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று 12th வாசிக்கிறோம். யோவான் 14:12.
What is the greater work which Jesus himself could not do?
இயேசுவே செய்ய முடியாத பெரிய கிரியைகள் என்ன?
He lived the holiest life anybody could ever live.
யாருமே வாழ முடியாத பரிசுத்தமான வாழ்க்கை இயேசு வாழ்ந்தார்.
But you know there was something that Jesus could not do.
ஆனால் சில காரியங்களை
demonstrate.
ஆனால் சில காரியங்களை இயேசு விளங்க காட்ட முடியவில்லை.
For example,
உதாரணமாக,
Jesus could not show, see how I am married and I have lived with my wife or brought up my children. He could not say that.
நான் எப்படி திருமணம் செய்து என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் நான் நன்றாக வளர்த்திருக்கிறேன் என்பதை இயேசு சுட்டி காண்பிக்க முடியவில்லை.
He was the son of God. He could not get married.
அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தார், ஆகவே அவர் திருமணம் செய்ய முடியவில்லை.
So there was one thing Jesus could not demonstrate.
ஆகவே இயேசு சுட்டி காண்பிக்க முடியாத ஒரு காரியம் இருக்கிறது.
He could teach people how to do it but he couldn't show it in his own life.
எப்படி நீங்கள் செய்ய வேண்டும் என்று போதிக்க முடிந்தது, ஆனால் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அவர் காண்பிக்க முடியவில்லை.
He could show in his own life how to live a really life pleasing to God.
தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை எப்படி வாழ முடியும் என்று தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக விளங்க காட்டினார்.
But people say, Lord, you are alone, that is easy.
ஆண்டவரே, நீங்கள் தனியாளாய் இருக்கிறீர்கள், ஆகவே எளிது என்று சொல்கிறார்கள்.
Like somebody once said, Jesus never had a wife like mine, so it is easy for him to live a holy life.
யாரோ ஒருவர் சொன்னார், எனக்கு இருக்கிற மனைவி போல இயேசுக்கு மனைவி எல்லாம் இல்லை, ஆகவே அவர் பரிசுத்தமாய் வாழ முடிந்தது.
So that's what some people say.
ஆகவே இப்படி தான் சிலர் சொல்கிறார்கள்.
So Jesus said.
ஆகவே இயேசு சொன்னார்,
I am in the days to come when the Holy Spirit is come, you're going to do something greater.
ஆகவே பரிசுத்த ஆவியின் உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் பெரிய காரியத்தை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னார்.
See, because as I said, because Jesus was the Son of God, he could not get married.
இயேசு தேவனுடைய குமாரனாக இருந்தபடினாலே அவர் திருமணம் செய்யவில்லை.
Even Paul could not demonstrate, see how well I live with my wife and brought up my children.
என்னுடைய மனைவியோடு கூட நான் எப்படி நன்றாக வாழ்ந்திருக்கிறேன், என் பிள்ளைகளை எப்படி வளர்த்திருக்கிறேன் என்று சொல்லி பவுல் கூட சுட்டி காண்பிக்க முடியவில்லை.
See, most of you sitting here are married.
இங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் திருமணமானவர்கள்.
What a tremendous honor we have to be able to demonstrate something to the world about what God can do.
தேவனால் என்ன செய்ய முடியும் என்பதை இந்த உலகத்திற்கு காண்பிக்க முடியாக நாம் நல்ல குடும்பங்களை கட்டி எழுப்புகிறோமே, எவ்வளவு பாக்கியவான்களா இருக்கிறோம்.
Do you see that as a tremendous honor and privilege?
இதிலே பெரிய கனமும் சலாக்கியமும் இருக்கிறது என்று பார்க்கிறீர்களா?
That I can show something which even Jesus could not show.
இயேசுவே காண்பிக்க முடியாத ஒரு காரியத்தை நான் காண்பிக்க முடிகிறது.
What John the Baptist could not show.
யோவான் ஸ்நானனால் காண்பிக்க முடியாத காரியம்.
What Paul could not show.
பவுலால் காண்பிக்க முடியாத காரியம்.
You and me ordinary people can show something.
சாதாரணமாக இருக்கக்கூடிய மனிதர்களாக நீங்களும் நானும் ஏதோ ஒன்றை காண்பிக்க முடிகிறது.
What is that?
அது என்ன?
How to live in a humble heavenly way with your wife.
மனைவியோடு கூட எப்படி தாழ்மையாக பரலோக வாழ்க்கையை வாழ முடியும்?
With your husband.
கணவனோடும் கூட.
Because at home there are so many things that can happen to irritate each other.
என்றால் குடும்ப வாழ்க்கையிலே ஒருவரை ஒருவர் எரிச்சலூட்டக்கூடிய பல சம்பவங்கள் நிகழ முடியும், நடைபெற முடியும்.
There to show heaven has come.
அங்கே பரலோகம் வந்து விட்டது என்பதை காண்பிப்பதற்கு.
And then you know how difficult it is in this world to bring up even one child in a godly way.
ஒரு குழந்தையை தேவபக்தியுள்ள விதத்திலே வளர்ப்பது எவ்வளவு கடினமா இருக்கிறது என்று தெரியுமா?
Paul could not demonstrate it.
பவுல் அதை விளங்க காட்ட முடியவில்லை.
John the Baptist could not demonstrate it.
யோவான் ஸ்நானன் அதை விளக்கி காட்ட முடியவில்லை.
David son one murdered another.
தாவீதுடைய பிள்ளைகளை பார்ப்போம், ஒருவன் இன்னொருவனை வெட்டி கொன்றான்.
But you and I can manifest.
நீங்களும் நானும் இதை விளங்க காட்ட முடியும்.
Why did God unite you?
ஏன் தேவன் உங்களை ஒன்றாக்கினார்?
With a wife.
மனைவியோடு கூட ஏன் தேவன் உங்களை இணைத்திருக்கிறார்?
We read in Malachi not that you might have children but that you might have godly children.
பிள்ளைகளை பெறும்படிக்காக அல்ல, தேவபக்தி உள்ள சந்ததியை பெறும்படிக்காக.
Anybody can have children, even terrorists have children.
பயங்கரவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் கூட பிள்ளைகள் இருக்கிறார்கள், யார் வேண்டுமானால் பிள்ளைகளை பெறலாம்.
Godly children.
ஆனால் தேவபக்தி உள்ள பிள்ளைகள்.
That is why God united you with your wife.
ஆகவே தான் தேவன் உன்னையும் மனைவியும் இணைத்திருக்கிறார்.
That is one of the great callings we have in the church.
சபையில் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அழைப்புகளிலே ஒன்று இதுதான்.
And with many such godly families we can demonstrate a godly church.
இப்படிப்பட்ட अनेक தேவபக்தியுள்ள குடும்பங்கள் ஒன்றாக இணையும் பொழுது தேவபக்தியுள்ள சபையை நாம் காட்ட முடியும்.
That is also what Jesus could not do in his life.
இதையும் இயேசு தம்முடைய வாழ்நாள் காலத்தில் செய்ய முடியாத இருந்தது.
Because in small church they were all fighting with each other on the last day.
சிறு சபை அவருக்கு இருந்தது, அந்த சபையிலேயும் கூட கடைசி நாட்களிலே நம்மளை யார் தலைவர் என்பது சண்டை போட்டுக்கொண்டிருந்தார்.
This is not because of Jesus fault.
இயேசுவின் குறையினாலே இது அல்ல.
It's because the Holy Spirit did not come into the hearts of those 12 people.
அந்த 12 பேருடைய உள்ளத்திலே இனிமாய் பரிசுத்த ஆவியின் வராம
And this is why the coming of the Holy Spirit is the greatest event after the death of Jesus Christ.
ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் வந்தது என்பது ஒரு பெரிய சம்பவம்.
Christendom has preached about the death and resurrection of Christ.
கிறிஸ்தவமானது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் பிரசங்கித்திருக்கிறது.
Praise the Lord for that.
அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
We need to equally see how important it is that the Holy Spirit came to this earth.
அதே அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பரிசுத்த ஆவியானது உலகத்துக்கு வந்ததையும் நாம் வலியுறுத்த வேண்டும்.
Do you know that to be forgiven of your sins and to be filled with the Holy Spirit are both equally important?
உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுவதும் இரண்டுமே ஒரே அளவு முக்கியம் வாய்ந்தது என்று நீங்கள் பார்க்கிறீர்களா?
Many of us see the importance of having our sins forgiven.
அநேகர் பாவ மன்னிப்பை குறித்து முக்கியத்துவத்தை பார்த்திருக்கிறோம்.
We say and it is correct. You cannot go into God's kingdom if your sins are not forgiven through the death of Jesus Christ.
நீங்கள் சொல்வது சரிதான், ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நீங்கள் பரலோகத்திற்கு போகவே முடியாது.
There's one more thing we have to say.
அதோடு கூட இன்னும் ஒரு காரியத்தை சேர்த்து
சொல்ல வேண்டும். Without being filled with the Holy Spirit, you cannot live for Christ on this earth.
பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படாவிட்டால் நாம் இந்த பூமியிலே கிறிஸ்துவுக்காக வாழவே முடியாது.
You can go to heaven but you won't be able to live for Christ on the earth.
பரலோகத்துக்கு நீங்கள் செல்ல முடியுமானால் இந்த பூமியிலே கிறிஸ்துவைப் போல வாழ முடியாது.
So if your desire is to be a witness for Christ, you have to be filled with the Holy Spirit not once but every day.
ஆகவே நீங்கள் கிறிஸ்துவுக்காக சாட்சியாய் வாழ வேண்டும் என்று விரும்பினால் ஒருமுறை மட்டுமல்ல அனுதினமும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட வேண்டும்.
Husband and wife must be filled with the Holy Spirit.
கணவனும் மனைவியும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும்.
Then only can we build a godly home.
அப்பொழுது மட்டுமே நீங்கள் தேவபக்தி உள்ள குடும்பத்தை கட்ட முடியும்.
Only when the influence of the Holy Spirit is in our home.
பரிசுத்த ஆவியானுடைய செல்வாக்கு நம்முடைய குடும்பத்தில் இருந்தால் மட்டுமே
then only your home can be heavenly.
அப்பொழுது மட்டுமே நம்முடைய குடும்பமானது ஒரு பரலோக குடும்பமாய் மாற முடியும்.
Then only there can be humility and godliness and love.
அப்பொழுது மட்டுமே அங்கே தாழ்மையும் அங்கே அன்பும் இருக்க முடியும்.
So that your home can be a demonstration of heaven.
அப்பொழுது உங்களுடைய குடும்பமானது பரலோகத்தை காண்பிக்க கூடிய ஒரு குடும்பமாய் மாறும்.
Please see that in this conference as a challenge for yourself.
இந்த கான்ஃபரன்ஸ்ல இதையே உங்களுக்கு சவாலாக பாருங்கள்.
And God wants to do that in all of our homes.
நம்முடைய எல்லா குடும்பங்களிலும் தேவன் இதை செய்ய விரும்புகிறார்.
God in the Old Testament as I said God could point out certain people to Satan.
நான் சொன்னது போல பழைய ஏற்பாட்டு காலத்திலே சாத்தானுக்கு ஆண்டவர் ஒரு சில ஆட்களை பார்த்து சுட்டி காண்பிக்க முடிந்தது.
See Enoch.
ஏனோக்கை பார்த்தாயா?
See Noah.
நோவாய் பார்.
See Job.
யோபுவை பார்.
Satan see Abraham.
சாத்தானை ஆபிரகாமை பார்.
Don't look at his family life.
அவன் குடும்ப வாழ்க்கையை பார்க்க வேண்டாம்.
But see him.
அவனை பார்.
See Elijah.
எலியாவை பார்.
Don't look at him when he is discouraged over there.
அங்கே சோர்ந்து போய் இருக்கும் பொழுது அவன் அங்கே பார்க்க வேண்டாம்.
See so many things in his life. Elijah, Elisha.
எலியா, எலிசா இவருடைய வாழ்க்கையில சில சம்பவங்களை பாருங்கள்.
See Elisha rejects the money of Naaman.
நாகமான் கொண்டு வந்த பணத்தை வேண்டாம் என்று எப்படி எலியா எலிசா தள்ளுகிறான் என்று பாருங்கள்.
But where or John the Baptist? Satan look at him.
அல்லது யோவான் ஸ்நானனை பார் சாத்தானே.
Or Job.
அல்லது யோபை பார்.
But where could Jesus heaven from heaven God point out to Satan and say see that family there
அங்கே உள்ள குடும்பத்தை பார்த்தாய் என்று சொல்லி எப்பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்திலே
see that man's family
இந்த மனிதனுடைய குடும்பத்தை பார்
not even one
ஒரு குடும்பத்தை கூட ஆண்டவர் சுட்டி காண்பிக்க முடியவில்லை
now
இப்பொழுது
that is what God wants to show
இதை தான் காண்பிக்க முடியாக தேவன் விரும்புகிறார்
I don't know whether you have taken that seriously
இதை நீங்கள் சீரியஸா எடுத்துக்கொண்டீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை
some of you brothers are very zealous in the church meetings
sabile ulla kaaryangalile oru sila sagodharargal vairakyamaya irukkireergal
you are quite proud that you can get up and share a word in the meeting
elundu nindru vaarthai sabile pagirndukolla mudiyum endradhaale perumaiya irukkireergal
when if the god were to say to satan see how that son of mine is preaching in the church
enudaiya magan sabile eppadi prasangikiran paarthaya endru aandavar sollumbodhu
satan can say but god do you know how he lives at home Coimbatore elders only chose that subject
inda karupurulai naan therndirukkavillai Coimbatore la ulla mupurul dhaan inda karupurulai therndirthaargal
I believe God led them
devan avai vadinadathinaar endru naan nambugiren
let's listen to what God is saying
devan namakku enna solla virumbu endru naam gavanithu
ketpom our heads in prayer
avai thalaiyil vanangi naam jebippom
heavenly father
paraloga pidave
please help us to hear what you have to say to us in these days
inda naatrile kartave neer engalukku enna solla virumbugiradhu endru naam kekka gavanithu kekka engalukku kirupai tharum
you said he who has ears to hear let him hear
காதுள்ளவன் கேட்கக்கடன் என்று சொல்கிறேன் ஆண்டவரே
we want to hear lord
ஆண்டவரே நாங்கள் கேட்க விரும்புகிறோம்
here we are sitting before you we want to hear your word
ஆண்டவரே உம் முன்பாக நாங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் உம்முடைய வார்த்தையை கேட்க விரும்புகிறோம்
let your holy spirit move upon us throughout this 2 days
இந்த 2 நாட்கள் முழுதுமாய் பரிசுத்த ஆவியானவரின் மத்தியில் அசைவிட முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம்
we pray in jesus name
இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே
ஆமென்
ஆமென்